Honorable Mujibur Rahman. Ita kaling apa Velu Kumar Mantuma Mulusanagan.
Honorable Mujibur Rahman.
Bumi Suti Garu Sabhapatumani. Vishesha Nada Mahanagraha Basnair Sangwardana Amatyanshe Vaishir Shedi Katakrimata Avastha Labadi Magan Stuti Vantavena Mahitane Api Kolamanagari Ha Basnair Palatata E Sangwardana Katyutu Venuin Vedagat Apita Vedagat Vedakota Sakarana Amatyanshe Katheta Eva Gema Api Me Kolamanagari Vishala Sangwardana Salasuma Kekka Api Yahapalana Andua Idahas Pahalwe Janavari Masi Aramba Devasa Indang, other Venakota Api Vishala Sangwardana Visheshenma Nivasa Sangwardana Vyapruti Rashiak, other Api May Amatya and She Amatuma Hatia, partly Tampi Ranova Kamatumagi in Akati Atate, other May Kolamanagari Jivatena, Adua Dan Labi, Paulula Janatavagi Jivite, Navata Ounta Ejivite, Gurunagagani May Patin. Vishala Vedakotasak, me Amatyanshe Haraha, Etumage Nayakathwaye Yatathata api karagena yanawa. Apita matak wenawa visheshayenma 94ට kalin 77 Iksat Jathika Pakshaye Jayagrahanayat ekka visheshayenma Janadhipathi hitupu Janadhipathi R. Premadasa Mathuthumage Nayakathwaye Yatathate Etumage Agramathya Tanaturu Darana Kale Indan Etuma miya yannata wenna dakwa Vishala Sangwardana Vyaputi Rashiyak me Kolamba Nagaraye mul karagena apita karanna eda puluwan una. එතුමාට ඒක කරන්න පුළුවන් උනේ විශේෂයෙන්ම එතුමාට ඒ ලැබිච්ච දේශපාලන හයිය උඩ ඒ විතරක් නෙමේ කොළඹ නගරයේ ඉපදිච්ච කෙනෙක් හැටියට ඒ ප්‍රදේශයේම වාසය කරලා ඒ ප්‍රදේශයේ ජනතාවගේ ඒ ගතිපැවතුම් ඒ ඔවුන්ගේ ප්‍රශ්න ඒ සියලු දේවල් ගැන හොඳ අවබෝධයක් තිබෙන නායකත්වයක් හැටියට එතුමාට විශාල සංවර්ධන ව්‍යාපෘති මේ කොළඹ නගරයේ ජීවත් වෙන අඩු ආදායම්ලාභී පවුල් වෙනුවෙන් ඒව ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වුණා. Eva Nivasa Vyapruti Vitarak Nemei, Ilangata Pasal Sangwardhane Kirima, Yatitala Pahasukam Sangwardhane Kirima, Me Hama Ekakma, Etumage Kala Parichchede Tula, Kolamba Nagare Vishala Venasak Una. E Kolamba Nagare Jeevathena Janathawata, E Duwadaruwanta, Rajaye Rakiyawal, Ilangata Rajaye Thiyena Ihala Pasal, Janapriya Pasal, E Hama Ekakma, Sadharana Kulawa, E Samaja Vishamathawayak Nathuwa Labenna Etumata, E Laba Denna, E Nayakathwaya Denna Etumata Puluwan Una. Namuth 94 Ape Parajayat Ekka, E Siyalu Dewal Kolamba Nagare Thula Kadagena Wathuna. Kolamba Nagare Pasal Paddhatiya Kadagena Wathuna, Kolamba Nagare Kisima Niyasa Vyapruthiyak Patan Ganunne Naha, E Niwasawala Jeevath Wena Janagahane Enna Enna Wedi Una, Adu Aadayam Labhi Janathawa Jeevath Wala Pradeshawala Sangwardhana Katayutu Kerunne Naha, E Hama Ekakma Kolamba Nagare Thula 94 Passe Vishala Kadawatimak Siddha Una. E Kadawatima Thula, E Samaja Viparyasaya Thula, E Samaja Vishamathawaya Thula Api Dakka Kolamba Nagare Paathala Lokawal Hisotawanna Patan Gatta. Mulu Kolamba Nagarema Eda, Patala Loke Isosala, May Nagarema, Patala Loke Ange, May Rajadana Katita, May Kolamba Nagare Pauge Kale Tibba. Itama Eka, Vatune Apita Kianone, E Deshapal and Ayakate, Kada Vatima Tula, Pauge Anu Hatarinang, Didas Pahalo Venakam, Kolamba Nagare, Api Sangwardhanedia, Beluama, Apita E Pradeshola Jeevathena Janathawa Tawasha, Sangwardhane Apita Laba Denna Beriuna. නමුත් අපි දැක්කා ඒකට හාත් පසින්ම ඒ සංවර්ධනේ ලබා දෙනවට විරුද්ධව ඒ සංවර්ධනේ වෙනුවට කොළඹ නගරේ ඉන්න වටිනා ඉඩකඩම් ටික කොළඹ නගරේ ඉන්න ජනතාව එතනින් ඉවත් කරලා ඒ ජනතාවගේ ඉඩම් බහුජාතික සමාගම් වලට ලබා දීලා ඒ සමාගම් තුලින් සංවර්ධනයක් ලබා ගන්න පුළුවන් ද පෞගිය කාලේ උත්සාහ කරා. අපි දැක්කා ඒව අසාර්ථක වුණා. ඒකට විරුද්ධව කොළඹ නගරේ ජනතාවගේ විශාල විරෝධයක් ආවා. විශේෂයෙන්ම පෞගිය කාලේ අපි දැක්කා ජනතාව පැය 24 න් ඉවත් කරපු ප්‍රදේශ තිබුණා. පැය 18ක් පැය 10ක් දැනුම් දීමකින් තොරව ගෙවල් අයින් කරලා කඩලා දාලා ජනතාවගේ එදිනෙදා කටයුතු ඒවා අඩපණ කරලා ඔවුන් ගොඩනගා ගත්ත ඒ ලෝකේ කඩා බිඳලා දාලා තත්ත්වය පෞගිය 2015ට කලින් අපි තිබ්බා. ඒ එතුමා හිටපු ඒ ආරක්ෂක ලේකම්තුමාට අභියෝග කරන්න එදා හිටපු මේ කොළඹ නගරේ හිටපු එක දේශපාලන නායකත්වයක්වත් ඉස්සරහට ආවේ නැහැ. එදා එතුමාට අපි කතා කරන්න කිව්වම ගිහිල්ලා එහෙම කතා කරන්න පුළුවන් මන්ත්‍රීවරයෙක් ඇමතිවරයෙක් එදා කොළඹ නගරය තුල ඒ ජීවත් වෙච්ච ඒ කාලය තුලදී කවුරුත් ඉස්සරහට ආවේ නැහැ. නමුත් අපිට 2015 න් පස්සේ ඒ වෙනසත් එක්ක අපිට අද පුළුවන් වෙලා තියෙනවා කොළඹ නගරයේ ජනතාවගේ බිය මොකද පෞගිය කාලේ ලොකු බියක් තිබුණා. කොයි වෙලාවේ හමුදාවෙන් ඇයිද කොයි වෙලාවේ පොලිසියෙන් ඇයිද කොයි වෙලාවේ ඇවිල්ලා අපේ ඉඩම පවර ගනීද කොයි වෙලාවේ මේවා ගැසට් කරලා අපිට යන්න කියයිද කියන ඒ බිය කොළඹ නගරයේ ජනතාවගේ හිත් තුළ තිබුණා. නමුත් 2015 පස්සේ මේ යහපාලන ආණ්ඩුවේ ජයග්‍රහණයත් එක්ක අපිට පුළුවන් වුණා ඒ ජනතාවගේ බිය අද තුරන් කරන්න. එහෙම බිය නැති කරලා ඒ ජනතාවත් එක්ක නැවත විශ්වාසයෙන් මේ කොළඹ නගරයේ සංවර්ධනය කිරීමේ ඒ කටයුත්ත අපිට කරන්න අපිට පුළුවන් වුණා. අපිට ඒකට අපි ස්තුතිවන්ත වෙනවා චම්පික රණවක ඇමැතිතුමාට. ඉතාම සුවදශීලීව මිත්‍රශීලීව මේ කොළඹ නගරයේ මේ සංවර්ධනය ඉදිරියට ගෙන යන්න එතුමා මේක බාර අරගෙන මේක කරන කටයුත්ත ගැන. ඒකදී අපි කියන්න ඕනේ ගරු සභාපතිතුමනි, අපි හඳුනගෙන තියෙනවා තව අපි ගණනාවක් මේවා අපි කොහොමද තව ටිකක් අපි ඉස්සරහට ගෙන යන්නේ කියලා. විශේෂයෙන්ම අපි මේ කරන මේ සංවර්ධනය තුළ නැවත මේ නිවාස ව්‍යාපෘති සෑදීමේ සංවර්ධනය තුළ මම බලාපොරොත්තු වෙනවා අපි අදහසක් ඇරයට ඉදිරිපත් කරන්න ඒ අඩු ආදායම් ලාබී ඒ හදන නිවාස තුළ ඒ එක්කම ඒ ව්‍යාපෘති තුළ මධ්‍යම පාන්තික සියලු මිශ්‍ර ජනාවාස අපිට ඇති කරන්න පුළුවන් නම් මං හිතනවා අපිට තවත් මේක අපිට සාර්ථක කරගන්න පුළුවන්. මොකද අපි බලාපොරොත්තු වෙනවා එකම පන්තියේ එකම කොටසක ඉන්න ජනතාව විතරක් එකම තැනකට දැමීම විතරක් නෙමෙයි ඒ හරහා මධ්‍යම පාන්තික තව මේ සමාජ තීරු අපිට ඒක තැන්වලට ගේන්න පුළුවන් නම් මං හිතනවා අපිට මේක තව අපිට විශාල වෙනසක් මේක තුළ අපිට කරන්න පුළුවන්. මොකද අපි මාලිගාවත්ත වගේ විශාල අපි නිවාස ව්‍යාපෘති දිහා බැලුවම ඒකෙදී අපිට දකින්න ලැබෙනවා සියලු සමාජ තිරයන්වල සමාජ ධාරාවල ඉන්න සියලුම අය නියෝජනය කරන නිවාස ව්‍යාපෘති හැටියට තියෙනවා. ඉතින් මම හිතනවා අපිට ඉදිරියේදී අපි පටන් ගන්න නාගරික සංවර්ධන අධිකාරිය ඒ වගේම බස්නාහිර සංවර්ධන අමාත්‍යාංශය මගින් ඒ පටන් ගන්න ඒ ව්‍යාපෘති තුළ මේ සංකල්පයත් අපි ඒකත් අපි උකහා ගන්න ඕනේ කියලා. ඒ වගේම අද පාසල් පද්ධතිය තුළ අපි ඇමතුමාට කියනවා විශේෂයෙන්ම දැන් මේ නිවාසවල පදිංචි කරන අය වෙනුවෙන් අලුතෙන් හදන නිවාස ව්‍යාපෘති වලට එන අය වෙනුවෙන් අපිට අනිවාර්යෙන්ම අපේ මේ ප්‍රදේශවල තියෙන පාසල් පද්ධතිය අපිට ඒක ඒ පාසල් පද්ධතිය අපිට තවත් අපිට ඒවා විශාල කරන්න වෙනවා. මොකද ළමයි ඇතුළත් කිරීමේදී අද කොළඹ නගරයේ ජනතාවට විශාලම තියෙන ගැටලුව තමයි මේ කියන ජනප්‍රිය පාසල් වලට ඒ ළමයි ඇතුළත් ඒ ඇතුළත් කැරි ගැනීමේදී නොයෙකුත් ගැටලු තියෙනවා. විශේෂයෙන්ම ඔප්පු හොයනවා ඊළඟට තමන්ට මේ නගර සභාවේ හෝ නිවාස අමාත්‍යාංශයේ හෝ නාගරික සංවර්ධන අධිකාරිය හෝ ඒ ලබා දෙන ඒ ලියවිල්ල පිළිගන්නේ නැති තත්ත්වයක් තියෙනවා. මම ඇමතුමාට ඒක යොමු කරනවා. ඇමතුමනි, වහාම අධ්‍යාපන අමාත්‍යාංශයත් එක්ක මැදිහත් වෙන්න. මොකද අද උදේ අපි සාකච්ඡාවක් කරා අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ අධ්‍යාපන අපි කමිටුවේදී. ඒ කමිටුවේදී අපි මේ ප්‍රශ්නය අපි අදලා ගත්තා. ඇයි මේ කොළඹ නගරයේ ජීවත් වෙන ජනතාවගේ මේ ඉඩම්වල අයිතිය නිවාස අයිතිය UD එකෙන් වෙන්න පුළුවන්, නිවාස අමාත්‍යාංශයෙන් වෙන්න පුළුවන්, කොළඹ නගර සභාවෙන් වෙන්න පුළුවන්. ඒ දෙන ලියවිල්ල
ඇමතුමා තව විනාඩි දෙකක් තියෙනවා.
ඒ ලියවිල්ල ඇයි පිළිගන්නේ නැත්තේ කියන ප්‍රශ්නය අද අපි ගොඩනැගුවා. එතකොට මං හිතනවා අපි අමාත්‍යාංශ මට්ටමින් අපි මේක කරන්න ඕනේ. එහෙම නැත්නම් මේ නගරයේ ජීවත් වෙන අයට විශාල අසාධාරණයක් සිද්ධ වෙනවා. ඒ වගේම තමයි ගරු සභාපතිතුමනි, ඊළඟට අපිට තියෙන දේ තමයි දැනට විශේෂයෙන්ම අපිට මේ කොළඹ නගරය තුළ අඩු ආදායම්ලාභී පවුල් ඉන දහදහක් විතර වගේ තවම නිවසක් හිමි නැති පවුල්. තවම ඔවුන්ට නිවසක් නැහැ. ඔවුන්ට නිවසේ අයිතිවාසිකමක් නැහැ. ඔවුන් අවුරුද්දෙන් අවුරුද්දට එක එක ගෙවල්වල කුලී පදනම මත පදිංචිකාරුවන් හැටියට පවුල් 10000ක වගේ ප්‍රමාණයක් ඉන්නවා අඩු ආදායම් ලාභින්. ඉතින් ඒ හින්දා ඒ ජනතාව වෙනුවෙන් අනිවාර්යෙන්ම අපි ඉදිරි කාලයේදී 2018 වසර හරි අපි පටන් ගන්න යුතු අඩු ආදායම් ලාභින් සඳහා ඒ කියන්නේ මුදල් ගෙවල් ලබා ගැනීම මධ්‍යම පාන්තික අයට විතරක් නෙමෙයි අඩු ආදායම් ලාභින්ට. ඒ හින්දා ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, ඊළඟට අපි පෞද්ගලික කාලේ දැක්කා විශේෂයෙන්ම මේ අඩු ආදායම් ලාභීන් ජීවත් වෙන මේ ප්‍රදේශවල ඉඩකඩම් මේවා පවරගෙන එහෙම නැත්නම් ඉන්දියානු සමාගම් පකිස්තානු සමාගම් ඒවා පවරගෙන ඒවා කරලා සමහර වෙලාවල තවමත් අවුල් සහගත තත්ත්වයන් තියෙනවා. ඒ හින්දා ඉදිරියේදී අපි මේවා කිරීමේදී මීට වඩා අපි ඒ අපේ සංවර්ධන ක්‍රියාදාමයට එකතු වෙන සමාගම් වෙන්න පුළුවන්, එහෙම නැත්නම් විදේශීය සමාගම් වෙන්න පුළුවන්, ඒවා මීට වඩා අපි ඒවා ගැන සැලකිලිමත් වෙන්න ඕනේ. මොකද ඔවුන් ඒ නිශ්චිත කාල සීමාවලට අවසන් නොකරන තත්ත්වයක් අපි තියෙනවා. අපි දැක්කා පෞගේ කාලේ මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ ආණ්ඩු කාලේ ආහාර දීපු ඒවා ඒවා තවම කෙරීගෙන යනවා ඒවා ගැටලු දවසෙන් දවස වැඩි වෙනවා ඒවා දින නියමයක් නැතුව අපිට අද පේනවා ඒවා ඇදගෙන යන තත්ත්වයක් තියෙනවා ඒ හින්දා අපිට සභාපතිතුමනි මං හිතන්නේ ඉදිරියේදී අපිට මේ කොළඹ නගර සංවර්ධනය වෙනුවෙන් මේවා ගැන අපි ටිකක් උනන්දු විය යුතුයි ඒ වගේම ගරු සභාපතිතුමනි අවසාන වශයෙන් මම කියනවා මේ මිශ්‍ර සංවර්ධන ව්‍යාපෘතිය වලදී විශේෂයෙන්ම මේ කොළඹ නගරයේ ජීවත් වෙන ජනතාවගේ ඒ ජනතාවගේ ජීවන තත්ත්වය වල සංවර්ධනයත් එක්ක අපිට තියෙන ආර්ථික සංවර්ධනයත් එක්ක මේ දෙකම අපි එක හා සමානව අපි ගමන් කිරීම තුළදී කොළඹ නගරයේ ජීවත් වෙන ජනතාවට අසාධාරණයක් නොවන විදියට අද අපිට තීන්දුව తీරන අරගෙන අපිට ඉදිරියට එන්න පුළුවන් වෙලා තියෙනවා. ඒ හින්දා මම නැවත වතාවක් අපේ පාට්ලි චම්පික ඇමතුමාට අපි ස්තුතිවන්ත වෙනවා. අපි සුපත්නා එතුමාට මොකද 2018 අවුරුද්දත් ඊළඟට එන අපිට මේ කාල සීමාව තුළදී අපි කරපු වැඩ කොටසත් එක්ක අපි විශාල වැඩ කොටසක් කරලා තියෙනවා. මේ කොළඹ නගරයේ අඩු ආදායම් ලාභී පවුල්වල ජීවන තත්ත්වය අපි උසස් කරන්න ඒවා නගා හිටවන්න ඔවුන්ට හොඳ නිවසක් ලබා දීලා ඒ තුල ඔවුන්ගේ ජීවිතේ ගොඩනගා ගන්න අපි හොඳ වැඩ කොටසක් කරගෙන යනවා ඒ හින්දා ඉදිරි 2018 වසරත් අපි මීට වඩා තවත් අපිට මේ කොළඹ නගරේ ජීවත් වෙන අහිංසක දුප්පත් ජනතාව වෙනුවෙන් ඒක කරන්න එතුමාට ශක්තිය හා ධෛර්යය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා බොහොම ස්තුතියි
ස්තුති ගෞරව චාල්ස් නිර්මලනාදන්
நன்றி தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே இன்று நான்கு அமைச்சர்களுடைய குழுநிலை விவாதத்தின் போது என்னை பேச அனுமதித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சு மற்றும் நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு தொடர்பாக எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற சில விடயங்களை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அதற்கு சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கௌரவ மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ சம்பிக்கரணவக்க அமைச்சர் அவர்களே நான் தங்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் மன்னார் மாவட்டத்திற்கு மன்னார் நகர சபைக்கு சொந்தமான சென்ட் லூசியா விளையாட்டுக் கழகத்தினுடைய விளையாட்டு மைதானம் புனரமைப்பதற்கு தாங்கள் 40 மில்லியன்கள் ரூபாய் கிட்டத்தட்ட 40 மில்லியன்கள் ரூபாய் அதற்கு நீங்கள் ஒதுக்கி 2016 வேலை நடைபெற்றது 2016 அதற்குரிய வேலைகள் நடைபெற்றது அதற்கு நான் தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் அந்த விளையாட்டு மைதானம் தொடர்பாக ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது அந்த குறைபாடுகளை தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் அந்த விளையாட்டு மைதானம் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் துரையப்பா விளையாட்டு மைதானம் போன்றொரு காட்சியாக அமையும் அந்த விளையாட்டு மைதானம் புனரமைப்பு முடிந்த பின்பு ஆனால் அந்த விளையாட்டு மைதானத்தில் வத்துருமல் நீர் மலை போன்ற அந்த ஒரு செயல் திட்டம் தங்களுடைய அமைச்சின் கீழ் இருக்கின்ற ஜூடிஏயின் மாகாண பணிப்பாளர் அவர் அந்த திட்டத்தில் உள்வாங்கவில்லை குறிப்பாக நான் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாகாண பணிப்பாளர் உண்மையில் வடக்கில் இருக்கின்ற 5 மாவட்டங்களையும் அரசியல் சார்பல்லாமல் நேரடியாக உண்மையாக செய்ய வேண்டிய விடயங்களை திட்டமிட்டு செய்து வருகின்றார் அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வத்துருமல்குரிய வேலை திட்டத்தையும் மற்றது அந்த விளையாட்டு மைதானம் எங்களுடைய அந்த பள்ளிமுனை கிராமம் என்பது முற்றுமுழுதாக மீன்பிடி தொழிலை செய்கின்றவர்களுடைய கிராமமாக அமைந்திருக்கிறது ஆகவே அவர்கள் அதிகாலை மீன்பிடிக்கு சென்று அவர்கள் திரும்பி வருவது பிற்பகல் 5 மணி 6 மணி போன்ற நேரத்தில் தான் அவர்கள் வருவார்கள் வந்த பின்புதான் அவர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் செல்வார்கள் குறிப்பாக பள்ளிமுனை விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் பள்ளிமுனை விளையாட்டைச் சேர்ந்த கால்பந்து விளையாட்டு வீரர்கள் 2 பேர் இலங்கையினுடைய தேசிய விளையாட்டு கழகத்தில் இருக்கிறார்கள் நேஷனல் டீமில் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ தாங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த விளையாட்டு மைதானம் புனரமைப்பு செய்வதால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுடைய உற்சாகத்தை இன்னும் மென்மேலும் வளர்க்கும் அதே போன்று அங்குள்ள பல வீரர்கள் பல கால்பந்து வீரர்கள் பல கொழும்பில் இருக்கின்ற பல விளையாட்டுக் கழகங்களில் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தங்களுடைய திறமைகளை சாதித்து வருகிறார்கள். அந்த விளையாட்டு மண் என்பது குறிப்பாக கால்பந்துக்கு பெயர் போன மண். அவர்கள் தற்பொழுது பள்ளிமுனை கிராமத்தினுடைய சென் லூசியா பாடசாலை 17 வயதுக்குட்பட்டவர்களுக்கு உடைய விளையாட்டில் தேசிய ரீதியில் அகில இலங்கை ரீதியில் முதலாவது இடத்தை பெற்றது என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். என் நான் இது இந்த விடயங்களை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் அபிவிருத்தி செய்கின்ற அந்த விளையாட்டு மைதானம் ஒரு பொருத்தமான இடத்தில் பொருத்தமான விளையாட்டு வீரர்களுக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த வத்துருமல் என்ற அந்த வேலை திட்டத்தையும் அவர்கள் பிற்பகல் மீன்பிடியால் வந்த பின்பு விளையாடுவதற்கு அவர்களுக்கு போதிய வெளிச்சம் இருப்பதில்லை. ஆகவே அந்த நைட் லேம்ப் வெளிச்சத்தையும் அதே நேரத்தில் சுற்றுமதில் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு சுற்றுமதில் அமைப்பது தொடர்பாகவும் தான் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மூன்று விடயங்களையும் அந்த விளையாட்டு மைதானத்திற்கு உள்வாங்கி அந்த விளையாட்டு மைதானத்தை நாங்கள் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒப்படைக்கின்ற போது ஒரு பூர்த்தியான அந்த இளைஞர் யுவதிகளுடைய விளையாட்டை, அதாவது மன்னார் நகரத்தில் மன்னார் மாவட்டத்தில் தங்களுடைய அமைச்சின் கீழ் விளையாட்டு மைதானம் புனரமைக்கின்ற ஒரே விளையாட்டு மைதானம் அந்த விளையாட்டு மைதானம். ஆகவே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்று கௌரவ அமைச்சர் அவர்களை உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்குரிய ஒரு ஆலோசனை கடிதமும் தங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் அதற்குரிய முன்னுரிமையை அளிப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, மன்னார் மாவட்டத்தில் வங்காளை ஃபெசிலிட்டி சென்டர் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாங்கள் தீர்மானித்து மன்னார் மாவட்டத்திற்கு இப்படியானதொரு ஃபெசிலிட்டி சென்டர் வர வேண்டும் என்று நாங்கள் மாகாண பணிப்பாளருக்கு முன்மொழிந்திருந்தோம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஊடாக. ஆனால் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் பரிந்துரையை ஏற்று அவர்கள் அதற்குரிய வரைவை செய்திருக்கிறார்கள். அதற்கு எவ்வளவு பணங்கள் தேவைப்படுகிறதென்று அவர்கள் முன்மொழிந்து ஒரு சரியான ஒரு திட்டமிடலுக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, அதற்கு கிட்டத்தட்ட 60 மில்லியன்கள் ரூபாய் பணம் தேவையாக இருக்கின்றது. அந்த வங்காளை ஃபெசிலிட்டி சென்டர் என்பது மன்னார் நகரத்திற்கு மன்னார் வருகின்ற மக்கள் அந்த பாலத்திற்கு அருகாமையில் மிகவும் ஒரு அழகான பிரதேசத்தில் அது அமைவிடமாக அமைகின்றது. ஆகவே மன்னார் தாங்கள் வரும்போது மன்னாரினுடைய மெயின் பிரதான வீதியில் இருக்கின்ற பாலத்திற்கு அருகாமையில் இது வருவதால் அதற்கு அருகாமையில் வங்காளை பறவைகள் சரணாலயமும் இருக்கின்றது. ஆகவே இந்த ஃபெசிலிட்டி சென்டர் என்பது மன்னார் மாவட்டத்திற்கு மிகவும் முக்கியமான விடயம். அதற்கு கிட்டத்தட்ட 60 மில்லியன்கள் ரூபாய் தங்களுடைய அமைச்சால் எஸ்டிமேட் செய்யப்பட்டிருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் இந்த விடயத்தையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த இரண்டு விடயங்களும் உண்மையில் மன்னார் மாவட்டம் தொடர்பான மிகவும் தேவையான முக்கியமான விடயங்கள். தங்களுடைய அபிவிருத்தி வேலைகள் பல நடைபெறுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல முன்மொழிவுகள் இருக்கிறது. ஒரு சில வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் மாகாண பணிப்பாளருடன் நேற்று தொலைபேசியில் கேட்டபோது முல்லைத்தீவில் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தார். அதற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, மன்னார் நகரத்தினுடைய பிரதான பஸ் தரிப்பு நிலையம் சந்தை கட்டிடத் தொகுதி இந்த இரண்டும் மாவட்ட அபிவிருத்தி குழுவினால் தங்களுடைய ஜூடிஏ மாகாண பணிப்பாளருக்கு விண்ணப்பித்து அவர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அதனுடைய வரைவுகள் அது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சமர்ப்பித்து அதற்குரிய அனுமதியையும் பெற்றிருந்தார். ஆனால் அவர் உறுதிமொழி அளித்திருந்தார் 2018 இதற்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த வேலை திட்டம் ஆரம்பிப்பதற்கு எடுத்த முயற்சிக்கு 250 மில்லியன்கள் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிதி ஒதுக்கீட்டில் ஒரு ஒரு விதமான மோசடி என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு தவறான நடவடிக்கை இடம்பெற்று இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, தங்களுடைய அமைச்சுக்கு ஒதுக்க வேண்டிய 250 மில்லியன்கள் ரூபாய் எப்படி வர்த்தக வாணிப அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டது என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. இது விடயம் தொடர்பாக நான் நிதி ராஜாங்க அமைச்சர் உரையாற்றும் போது நான் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். ஏன் இப்படி ஒரு அவருடைய அமைச்சுக்கு சம்பந்தம் இல்லாமல் 250 மில்லியன்கள் ரூபாய் அவருடைய அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று? அதே நேரத்தில் நான் கௌரவ இந்த நாட்டினுடைய பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருந்தேன், இந்த நிதி தங்களுடைய அமைச்சுக்கு மாற்றாவிட்டால் நான் வரவு செலவு திட்டத்தில் வாக்களிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தேன். கௌரவ பிரதமர் அவர்கள் அதை மாற்றுவதாக உறுதியளித்த பின்புதான் நான் போன முறை வாக்களித்தேன். கௌரவ அமைச்சரவர்களே, உங்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது. அரசாங்க பணம் அது மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அந்த வகையில் தங்களுடைய அமைச்சால், தங்களுடைய மாகாண மாவட்ட பொறியியலாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சி ஒரு வீண் போகக்கூடாது என்பதையும் நான் கௌரவ அமைச்சரின் கவனத்தில் கொண்டு வருகிறேன். நீங்கள் அந்த நிதியை உங்களுடைய அமைச்சின் கீழ் கொண்டு வந்து அதற்குரிய வேலை திட்டங்களை நான் உங்களை விநியோகமாக கேட்டுக்கொள்வது. கௌரவ அமைச்சர் அவர்களை, அதற்குரிய வேலை திட்டங்களை நீங்களே வந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களே மன்னார் மாவட்டத்திற்கு வந்து இந்த பஸ் நிலையத்தையும் சந்தை கட்டிட தொகுதியையும் நீங்கள் ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று நான் மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். ஏனென்று சொன்னால், நீண்ட காலமாக மன்னார் மாவட்டத்தில் சந்தை கட்டிட தொகுதி இல்லை, பஸ் தரிப்பு நிலையம் இல்லை, ஒரு சிறிய சிறிய பேமெண்ட் கடைகளாகத்தான் அங்கே நகர்ப்பகுதி காட்சி அளிக்கிறது. நான் உள்நாட்டு அலுவலர் அமைச்சர், நான் 2015 ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு அவர்களுக்கு மாவட்ட செயலகத்துக்குரிய புதிய கட்டிடத்தை குரிய நிதி ஒதுக்கீடு செய்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதை திறந்து வைத்தார். அதை திறந்து வைத்த போது அதனுடைய 4ஆம் மாடியிலிருந்து கேட்டார், என்ன சார்ல்ஸ் உங்களுடைய டவுன் இப்படி இருக்கிறது என்று. நான் சொன்னேன், இதற்குரிய திட்டங்கள் வரையப்பட்டிருக்கிறது. 2018 ஆம் ஆண்டில் எங்களுக்குரிய சந்தை கட்டிட தொகுதியும் பஸ் தரிப்பு நிலையமும் 2018 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என்று நான் கேட்டிருந்தேன். அவர் உறுதியளித்திருந்தேன் ஆரம்பிக்கப்படும் என்று. கௌரவ அமைச்சரவர்களே, மீண்டும் நான் உங்களுக்கு இந்த விடயத்தை குறிப்பிடுகிறேன். அந்த பஸ் தரிப்பு நிலையத்திற்கும் சந்தை கட்டிட தொகுதிக்கும் உரிய நிதியை தங்களுடைய அமைச்சின் கீழ் கொண்டு வந்து அதை தாங்களே அதற்குரிய ஆரம்ப வேலையை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், தங்களுடைய அமைச்சினுடைய மாவட்ட மாகாண அதிகாரிகள் நான் அவர்களுடன் கதைத்திருக்கின்றேன். அவர்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வருகிறவர்கள். நானும் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு இணைத்தலைவராக இருக்கின்றேன். ஆனால் அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளுடன் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பில்லை. ஆகவே நான் உங்களிடம் விநியமாக கேட்பது, இதற்குரிய நடவடிக்கைகளை தாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்று நகர திட்டமிடல் நீர் வடிகால் அமைப்பு சபையினுடைய அமைச்சு சம்பந்தமாகவும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். மன்னார் மாவட்டம் குடிநீர் சம்பந்தமாக மிகவும் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால், குடிப்பதற்கு நீர் எங்களுக்கு எடுப்பதென்பது மிகப்பெரிய சிரமம். ஆகவே குடிநீர் வழங்கல் சபையினுடைய தேவை மன்னார் மாவட்டத்திற்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. ஒரு கடந்த வறட்சிகளின் போது நான் நன்றி சொல்ல வேண்டும் அமைச்சுக்கும் மாகாண பணிப்பாளருக்கும் மாவட்ட பொறியியலாளருக்கும். வறட்சிகள் மன்னாரில் பல பிரதேசங்களில்
இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றது.
குடிப்பதற்கு நீர் இல்லாமல் பலர் துன்பப்பட்ட வேளையில் அந்தந்த நேரத்தில் உடனுக்குடன் மாகாண பணிப்பாளருடன் அனுமதியுடன் மாவட்ட பொறியியலாளர் உரிய மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு தங்களிடமிருந்த தண்ணீர் பவுசர்கள் மூலம் நடவடிக்கை எடுத்தார்கள். அதற்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு வருடத்திற்கு மேலாக குடிநீர் வழங்கல்குரிய பொருட்கள் வந்தும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் அதற்குரிய நடவடிக்கைகளை தங்களுடைய அமைச்சு எடுக்கவில்லை. அதற்குரிய பொருட்கள் அண்மையில் அமைச்சரவர்கள் வந்து திறந்து வைத்தபோது அமைச்சரிடம் நேரடியாக குறிப்பிட்டிருந்தேன். உதயபுரம், சிறுத்தோப்பு, காட்டாஸ்பத்திரி, பேசாலை, ஆண்டாங்குளம், வட்டக்கண்டல் போன்ற பிரதேசங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்குரிய பொருட்கள் இங்கு உங்களுக்கு முன் காட்சி அளிக்கிறது. ஆனால் அது ஏன் இன்னும் ஒப்பந்தக்காரரிடம் ஒப்பந்தம் செய்து அது கொடுக்கவில்லை என்று கேட்டிருந்தேன். கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் 2018 அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக. ஆனால் 2018 தங்களுடைய வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் இதை இந்த விடயம் பிரதானமாக குறிப்பிடவில்லை. ஆனால் உங்களுடைய திட்டங்களில் இது இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கௌரவ இராஜாங்க அமைச்சர் அவர்களே, இந்த உதயபுரம், சிறுத்தோப்பு, காட்டாஸ்பத்திரி, பேசாலை, ஆண்டாங்குளம், வட்டக்கண்டல் போன்ற கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு மிகவும் அவசியமான தேவையாக இருக்கிறது. அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய உதவி திட்டத்தில் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்குரிய பொருட்கள் எல்லாம் வந்துவிட்டது. பொருட்கள் எந்த விதமான தாமதமும் இல்லை. பொருட்கள் வந்துவிட்டது. ஆனால் அதை பதித்து அதற்குரிய விநியோகத்தை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை ஏனேனும் எடுக்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் சன்னார் ஈச்சிலவக்கை சன்னார் ஈச்சிலவக்கை காயாநகர் கிராமங்களுக்கு குடிநீர் இன்னும் வழங்கப்படவில்லை. அதற்கு இந்த பக்கம் பெரிய முடிவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் விடத்தல் தீவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 கிராமத்துக்கும் குடிநீர் வழங்காமல் கௌரவ அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் பெரியமடு நீர் விநியோகத்துக்கு ஆரம்பிப்பதற்கு வந்தார். மக்கள் அங்கு ஆர்ப்பாட்டம் செய்வதாக முயற்சி செய்தார்கள். நான் கூறினேன் அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இந்த ஈச்சிலவக்கை, சன்னார், காயாநகர் கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவார் என்று உறுதியளித்து அந்த கூட்டத்தில் அந்த கிராமங்கள் சார்பாக மகஜர் கையளிக்கப்பட்டு அமைச்சர் அவர்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். குறிப்பிட்ட நாடுகளுடைய உதவியுடன் தங்களுடைய அமைச்சினுடைய குறிப்பிட்ட நிதி உதவியுடன் இதை ஆரம்பிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் அதற்குரிய திட்டங்களையும் இதில் காணவில்லை. கௌரவ இராஜாங்க அமைச்சர் அவர்களை இந்த விடயத்தை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 2 பக்கமும் கிராமங்களுக்கும் குடுபட்டிருக்கிறது. நடுவில் இருக்கின்ற 3 கிராமங்களுக்கு ஈச்சிலவக்கை, சன்னார், காயாநகர் போன்ற கிராமங்களுக்கு இனி நீர் வழங்கவில்லை. அதே நேரத்தில் வடக்கில் 32 பேர் தற்காலிகமாக லேபராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மன்னாரில் 9 பேர் வேலை செய்கிறார்கள். 2010 முதல் கடந்த வருட செலவு திட்டத்தின் போது நான் இந்த உரையாற்றும் போது அமைச்சர் அவர்கள் எழும்பி
சுருக்கமாக நிறைவு செய்ய
உறுதியளித்தார். இதற்குரிய நடவடிக்கைகளை 2017 வழங்குவதாக. ஆனால் அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்காமல் வேறு மாவட்டத்தில் இருந்து லேபர் வேலைக்காக மன்னார் மாவட்டத்திற்கு பணியாளர்கள் வருகிறார்கள். கௌரவ இராஜாங்க அமைச்சர் அவர்களே, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அந்த 32 பேரையும் நிரந்தர நியமனமாக்க வேண்டும். நான் கடந்த வரவு செலவு திட்டத்திலும் போதும் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தேன். இன்று நான் இந்த கோரிக்கையை விடுக்கின்றேன். வடக்கில் 2010 முதல் ஆட்கள் இல்லாத காலத்தில் இரவு பகலாக 24 மணித்தியாலங்களும் வேலை செய்கிறார்கள். கௌரவ அமைச்சரவர்களை உங்களுக்கு தெரியும், மடு பிரதேசம் மடு தேவாலயத்திற்கு எவ்வளவு மக்கள் வருகிறார்கள், அங்கு குடிநீர் விநியோகம் எப்படி தேவை என்பதை அங்குள்ள
காலம் முடிவடைந்து நிறைவு
அங்குள்ளவர்களுக்கு தெரியும். அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்தார்கள் என்பதையும் அவர்களுக்கு நிரந்தர நியமனத்தை மிக விரைவில் வழங்க வேண்டும் என்பதையும் கேட்டு நேரம் போதாமையினால் நிறைவடை செய்கிறேன். நன்றி.
கரு எம்ஐஎம் மன்சூர் மந்துமா.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர்களே, இன்றைய குழுநிலை விவாதத்திலே விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற 4 பிரதான அமைச்சுக்களில் ஒன்றான மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற நகர அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பாக அதனுடைய நடவடிக்கைகள் மற்றும் சட்டங்கள் தொடர்பாக என்னுடைய அபிப்பிராயங்களை இந்த சபையிலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ தவிசாளர்களே, நகர அபிவிருத்தி அதிகார சபையுடைய நடவடிக்கை மற்றும் அதனுடைய சட்டத்தினுடைய அமுலாக்கம் என்பது இந்த நாட்டினுடைய நிலைபேறான அபிவிருத்திக்கு மிக அவசியமாக ஒன்றாக காணப்படுகின்றது. சம்மாந்துறை பிரதேசபையுடைய தவிசாளராக 2006 முதல் 2011 வரை இருந்த எனக்கு அந்த காலப்பகுதியிலே பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தொடர்பாக இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய சட்டத்தை அமுலாக்குகின்ற விடயத்தில் இருக்கின்ற சவால்கள் மற்றும் குறைகளை இந்த சபையிலே எடுத்துச் சொல்வது சால பொருத்தமாகும் என நம்புகிறேன். கௌரவ தவிசாளர்களே, நாங்கள் இந்த தேசிய அரசாங்கம் இந்த நல்லாட்சியை கொண்டு வந்த நாள் தொட்டு நிலைபேறான அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் திட்டமிடல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அது பற்றி பல்வேறு கட்டங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம், இன்னும் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நாடு பூராகவும் இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையுடைய சட்டத்தை அமுல்படுத்துவதும் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடைய மேற்பார்வையின் கீழேயே முழு நாட்டிலும் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்வதையும் உறுதி செய்கின்ற காலத்தினுடைய தேவையாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது, உறுதி செய்வது. ஆனால் நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தை அமல்படுத்துகின்ற பிரதேசங்களாக குறிப்பிட்ட பிரதேசங்கள் மாத்திரம்தான் இதுவரை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேகமான மாநகர சபை மற்றும் நகர சபை பிரதேசங்களெல்லாம் இந்த நகர அபிவிருத்தி சபை அதிகார சபை சட்டத்தின் கீழே அபிவிருத்தி செய்யப்படுகின்ற அந்த சட்டத்தை அமுலாக்கப்படுகின்ற பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிரதேசபை பிரதேசங்களிலே குறிப்பிட்ட பிரதேசங்கள் மாத்திரம்தான் இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் கீழ் அது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய அபிப்பிராயம், முழு பிரதேசங்களும் இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தை அமல்படுத்துகின்ற பிரதேசங்களாக மாற்றி அமைத்து நகர பிரதேசங்களில் மாத்திரம் நிர்மாணிக்கின்ற அபிவிருத்தி பணிகள் மாத்திரம் கண்காணிக்கப்படுகின்றவைகளாக அல்லது சட்ட ரீதியாக அமைக்கப்படுகின்றவைகளாக உறுதிப்படுவதில் இருந்து எல்லா பிரதேசங்களிலும் கிராம பிரதேசங்களிலும் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற நிர்மாண பணிகளை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மக்களுடைய சுகாதாரம், அவருடைய பாதுகாப்பு என்று பார்க்கின்ற போது இந்த முழு பிரதேசங்களிலும் நிர்மாணிக்கின்ற இந்த நிர்மாண பணிகளை அபிவிருத்தி பணிகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் அப்பால் இந்த நகர்ப்புற பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு பிரகடனப்பட்ட பிரதேசங்களிலே நடைமுறையிலே இருக்கின்ற அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக ஒவ்வொரு அபிவிருத்தி பிரதேசங்கள் அபிவிருத்திக்காக அதுக்கான முன் அனுமதிக்காக மக்கள் அனுமதி கோருகின்ற போது அவர்களுக்கு அந்த குறித்த காணியுடைய விஸ்தீரணம் ஆக குறைந்தது 6% இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மக்களுடைய காணி தட்டுப்பாடு மற்றும் நடைமுறையிலே இருக்கின்ற நடைமுறை சிக்கல்களை எல்லாம் விட்டு பார்க்கின்ற போது பெரும்பாலான மக்கள் 6% குறைந்த காணிகளிலே தான் தங்களுடைய அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் முன்வருகின்றார்கள், அதற்கான முன் அனுமதியை கோரிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் அதற்கான அனுமதியை அல்லது அதற்கான அனுமதியை பெறுவதற்குரிய உள்ளூராட்சி மன்ற வழங்குவதற்குரிய உள்ளூராட்சி மன்றத்துக்கு அதற்கான சிபார்சினை வழங்க முடியாத நிலைமையிலே தான் நகர அபிவிருத்தி அதிகார சபை இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நிச்சயமாக திட்டமிட்ட முறையிலேயே அதுவும் அனுமதிக்கப்பட்ட முறையிலேயே நிர்மாணிக்கப்பட வேண்டிய கட்டடங்களுக்காக அதாவது பிரதான வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடைய ஏ தரத்திலான வீதிகளின் மருங்கிலே அமைக்கப்படுகின்ற கட்டடங்களுக்கு நிச்சயமாக அனுமதியோடு தான் அதை நிர்மாணிக்க நிலைமையை ஊர்ஜிதம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிற சூழலில் அவ்வாறான கட்டடங்களுக்குத்தான் அதிகமாக அந்த அனுமதியை வழங்க முடியாத நிலைமையிலே உள்ளூர் அந்த நகராபத்தி சபை இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தங்களுடைய வியாபார ஸ்தலங்களை வியாபார நிலையங்களை அமைப்பதற்காக மக்கள் முன்வருகின்ற போது அவர்கள் அதற்காக ஒதுக்கியிருக்கிற அந்த காணியினுடைய விஸ்தீர்ணம் நிச்சயமாக 6% குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. ஆகவே அந்த நிலைமையிலே அதற்கான அபிவிருத்தி வழங்க முடியாத நிலைமையிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபை இருப்பது என்பது மக்களுக்கு பாரிய ஒரு பாரிய நீண்டகால குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் நம்புகிறேன் கிழக்கு மாகாணத்தினுடைய அதிலும் அம்பாறை மாவட்டத்திலே நகராபித்திய அதிகார சபையினால் கெசட் பண்ணப்பட்ட பிரகடனப்படுத்தப்பட்ட நகர்ப்புறங்களாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் 2005 அவ்வாறான பிரகடனம் செய்யப்பட்டது. இன்றைக்கு 12 வருடங்கள் ஆகின்றன. இந்த 12 வருட காலத்துக்குள்ளே மக்கள் பல பேர் சட்ட ரீதியாக தங்களுடைய நிர்மாணங்களை அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு முன்வருகின்ற போதும் அதற்கான அபிவிருத்தி அந்த அனுமதி முன்னனுமதியை வழங்குகின்ற விடயத்திலே இயலாத ஒரு நிலைமையிலே தான் நீதி அபிவிருத்தி அதிகார சபை இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இன்று அந்த அவஸ்தையிலே இருந்து இன்னும் மீளாத நிலைமையிலே காணப்படுகிறார்கள். அதற்கு சாதகமாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒரு திட்டமிடலை ஒரு டெவலப்மெண்ட் பிளானை நிச்சயமாக நகர அபிவிருத்தி அதிகார சபை செய்ய வேண்டும். இந்த 12 வருட காலத்துக்குள்ளே அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த கரையோர பிரதேசங்களிலே நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தங்கள் பிரகடனப்பட்ட பிரதேசங்களிலே இன்னும் திட்டமிடல் பிளான் அந்த டெவலப் பிளான் இஸ் நாட் டெவலப் இந்த ஃபார் த ஏரியா விச் இஸ் கெசட்டட் பை த யூடிஏ ஆக்ட் ஐ திங்க் இட் இஸ் த கெசட்டட் இட் வாஸ் கெசட்டட் இன் 2005. ஆகவே இந்த விஷயம் மிக பாரதூரமாக சீர்தூக்கி ஏற்கனவே நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தங்கள் நகர்ப்புற பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேசங்களிலே அவசரமாக அபிவிருத்தி திட்டம் இந்த டெவலப்மெண்ட் பிளான் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த திட்டமிடல்களுக்குள்ளே வலயங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த ஒவ்வொரு வலயங்களிலே இருக்கிற சவால்கள் நடைமுறை பிரச்சனைகளுக்கு ஏற்ற வகையிலே அந்த மெத்தன போக்கோடு இந்த விட்டுக்கொடுப்போடு அந்த காணியுடைய விஸ்தீரணங்களை தீர்மானிக்கலாம் என்ற விடயம் இருக்கிறது.
ஒரு நிமிடம் இருக்கு.
ஆகவேதான் இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையுடைய சட்டத்தினுடைய அமுலாக்கம் அதனுடைய அபிவிருத்தி தொடர்பான கண்காணிப்பு மிக அவசியமாக தேவைப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே அதுவும் நிலைபெறான அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்துகின்ற காலகட்டத்திலே இதனுடைய சேவையானது ஒரு வினைத்திறங்கூடியதாக சகல எல்லா பிரதேசங்களுக்கும் அதனை ஊர்ஜிதம் செய்கின்ற ஒரு நடவடிக்கையை நிச்சயமாக குறித்த அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த சபையிலே விடுத்து இன்னும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய வேண்டுகோளின் பிரகாரம் சம்மாந்துறையிலே ஒரு பஸ் தரிப்பு நிலையத்தை உருவாக்குவதற்கான திட்டமிடலை செய்து தந்திருக்கிறார்கள். அதற்கு தேவையான மதிப்பீட்டு தொகையும் தீர்மானித்து நகராபித்தி அதிகார சபை தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த வருடம் நகராபித்தி அதிகார சபைக்கு அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பாரிய தொகையிலே ஒரு சிறு பகுதியை சம்மாந்துறை இல்லை ஏற்கனவே நகர அபிவிருத்தி அதிகார சபையுடைய உதவி மூலம் தரப்பட்டிருக்கின்ற திட்டமிடலுக்கும் மதிப்பீட்டு அறிக்கைக்கும் ஏற்ற வகையிலே தேவைப்படுகின்ற அந்த பணத்தை ஒதுக்கீடு செய்து இந்த பஸ் தரிப்பு நிலையத்தையும் உருவாக்கி தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி.
நன்றி. ஆனரபிள் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா.
గారు ఉలాసనే మంత్రి తుమణి ప్రాదేశ సంవర్ధన అమాత్యాంశే వ్యాశీర్ష పిలిబంద వివాదేది విలుతురు కథా కిరణమే అవస్థావే అపామాత్యాంశే పిలిబందవ వివేచన సహయోజన జన అమాత్యాంశే పిలిబంద కథాకల సీరుమ మెతియమెతురుంట మగే గౌరవే ప్రథమే పుదకర్ణవా గరు మంత్రి తుమణి අනිකුත් අමාත්‍යාංශ මගින් ආවරණය නොවන ප්‍රාදේශීය සංවර්ධනයට අදාළ කාර්යයන් සපුරාගත යුතු තවත් විශාල වැඩ කොටසක් ක්ෂේත්‍රයේ අඳුනා ගැනීමට හැකි බව අපට පෙන්වන්න තියෙනවා. ඒ නිසා එවැනි අනෙකුත් අවාංශවල වැඩසටහන්වලින් ආවරණය නොවන ප්‍රාදේශීය සංවර්ධන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීමත් ප්‍රාදේශීය සංවර්ධන විෂමතාවයන් අවම කර රටේ සමබර තිරසාර සංවර්ධනයක් ඇති කිරීම සඳහා වඩා සාධනීය වූත් ඵලදායී වූත් ප්‍රාදේශීය සංවර්ධන වැඩසටහන් සැලසුම් කිරීම හා සම්බන්ධීකරණය කිරීම මාගේ අමාත්‍ය වගකීමක් වශයෙන් සලකනවා. එවැනි යෝජනා මේ වන විටත් අපි මුදල් අමාත්‍ය සමග සාකච්ඡා කරමින් පවතිනවා. නිදහස ලැබීමෙන් පසු දීර්ඝ කාලයක් ගත වී ඇතත් රටක් ලෙස අපි තවමත් ප්‍රශස්ත සංවර්ධන මට්ටමකට ළඟා කර ගැනීමට සමත් වී නැති බවයි අපට පෙනී යන්නේ. බොහෝ සංවර්ධන ව්‍යාපෘති හා වැඩසටහන් බස්නාහිර පළාත කේන්ද්‍ර කරගෙන සිදුවෙනවා. රටේ දළ රටේ ආර්ථිකයට දළ දේශීය ආදායමට වෙන දායකත්වයෙන් අඩකටත් වඩා ඉෂ්ට වෙන්නේ බස්නාහිර පළාතෙන් බවයි මේ අවස්ථාවේ මේ වන විට පවතින තත්ත්වය අනුව අපට පැහැදිලි වන්නේ. රටේ සෑම පළාතකම මනා සංවර්ධනයක් ඇති කිරීමේ අවශ්‍යතාව ඉලක්ක කර ගනිමින් වර්තමාන අපේ රජයේ විශේෂිත සංවර්ධන ව්‍යාපෘති රාශියක් ක්‍රියාත්මක කිරීමට සැලසුම් කර තිබෙනවා. මහනුවර මහනගර සැලසුම් ව්‍යාපෘතිය කැන්ඩි සිටි ඩිවලොප්මන්ට් ප්ලෑන් ඉන් ප්‍රධාන එකක් බවට පත් වී තිබෙනවා. ඒ වගේම සිංගප්පූරුවේ සුබානා ජොරොන් සමාගමේ සැලසුම් අනුව ත්‍රිකුණාමල් නගර සැලසුම් ව්‍යාපෘතිය මේ දවස්වල මූලික සැලසුම් විමර්ශනය කරනවා. මේ ස්ථානයේ කතා කර නැගෙනහිර ප්‍රදේශයේ මන්ත්‍රීවරුන් ත්‍රිකුණාමලයේ සංවර්ධනය ගැන කතා කරා. මා හිතනවා මගේ කතාවේදී ඔවුන්ට වැදගත් වෙන කරුණු කීපයක් කියවේ කියලා. මෙවැනි සංවර්ධන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීම තුළින් රටේ ස්ථිරසාර සංවර්ධනයක් ඇති වෙනවා වාගේම ප්‍රාදේශීය සංවර්ධන විෂමතාවන් අවම කර ගැනීමටත් හේතු වෙනවා. මෙවැනි විශේෂිත ව්‍යාපෘති මධ්‍යම උතුරුමැද හා නැගෙනහිර පළාත්වල සම්බන්ධීකරණ කිරීම මගේ අමාත්‍යංශයේ වගකීමක් ලෙස පවරා තිබෙනවා. ඒ සඳහා මගේ අමාත්‍යංශයෙන් අපේක්ෂිත උපරිම සහයෝගය ලබා දීමටත් මම බලාපොරොත්තු වෙනවා. මහනුවර මහනගර සැලසුමේ ව්‍යාපෘතිය මෙම අමාත්‍යංශය නගර සංවර්ධන හා විශේෂ ව්‍යාපෘති අමාත්‍යංශයන් සමග සම්බන්ධීකරණය කොට ක්‍රියාත්මක කරනවා. ත්‍රිකුණාමලයේ සංවර්ධන සැලසුම් මේ වන විට අවසන් වෙමින් පවතිනවා. එම සැලැස්මට අනුව පහත සඳහන් ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීම දළ වශයෙන් සැලසුම් කොට තිබෙනවා. ත්‍රිකුණාමල් නගරබද ප්‍රදේශය වෙළඳ සංකීර්ණ හා නගරබද සංචාර කර්මාන්තය හා අපනයන ප්‍රවර්ධන කලාපයක් ලෙස ඉදි කිරීමට නියමිතයි. උප්වෙලි තම්පලකාම හා කින්නියා ප්‍රදේශ අධි ජනගහනය නියුත් ජනාවාස ප්‍රදේශ ලෙස සංවර්ධනය කිරීමට නියමිතයි. මුත්තුර් ආහාර වර්ග සැකසුම් කිරීමේ ප්‍රදේශයක් ලෙස සංවර්ධනය වෙනවා ඇති. කන්තලේ කෘෂිකාර්මික නිපැයුම් පිළියෙල කරන ප්‍රදේශයක් ලෙසත් උල්මුඩේ ලවන් නිෂ්පාදිත ප්‍රදේශයක් ලෙසත් සැලසුම් කොට තිබෙනවා. මොරවැව සේරුවිල කෘෂිකාර්මික ප්‍රදේශ ලෙස සැලසුම් වී තිබෙනවා. නීලාවෙලි හා කුච්චුවෙලි නීලහත්ත සංචාරී කර්මාන්ත ප්‍රදේශයක් ලෙස මෙම සැලසුමට ඇතුළත් වෙනවා. මෙම සැලැස්ම තුළ ත්‍රිකුණාමලය අනුරාධපුරයට හා පොළොන්නරුවට යා කිරීම සැලසුම් කළ යුතුයි යන්න මාගේ අදහසයි. ඊට අමතරව ගරු අගමැතිතුමාගේ අවසන් ඉන්දියානු සංචාරයේදී සාකච්ඡා වූ ආකාරයට ත්‍රිකුණාමල වරාය සංවර්ධනය කිරීම සිදුවනු ඇති. ගරු මන්ත්‍රීතුමනි, අයවැය යෝජනාවේදී සෑම අමාත්‍යංශයක්ම තමන්ට ලැබෙන ප්‍රතිපාදන ප්‍රමාණය දෙස බලා සිටිනවා. නමුත් අපේ භාණ්ඩාගාරයේ තිබෙන මුදල් ටිකම බෙදාගෙන පමණක් මේ රට සංවර්ධනය කළ නොහැකි බව මාගේ විශ්වාසයයි. මේ රට හැකිතරම් විදේශ ආයෝජන ලබා ගත යුතුයි. ඒ හරහා සෑම ක්ෂේත්‍රයක මහා පරිමාණ ආයෝජන ව්‍යාපෘති ආරම්භ කළ යුතුයි. එමගින් නව රැකියා අවස්ථා උත්පාදනය වෙනවා සේම වාර්ෂිකව විදේශ වෙළඳාමේදී මෙරටින් පිටරට ගලා යන මුදල් ප්‍රමාණය ඉතිරි කර ගැනීමටත් පිටරටවලින් මෙරටට එන මුදල් ප්‍රමාණය වැඩි කර ගැනීමටත් අවස්ථාව සලසා ගත යුතුයි. මේ නිසා මාගේ අමාත්‍යංශය මගින් අපේ රට නව ආදාය මාර්ග උත්පාදනය කළ හැකි මහා පරිමාණ ආයෝජන ව්‍යාපෘති ආරම්භ කිරීම සඳහා දේශීය සහ විදේශීය ආයෝජකයන්ට ආරාධනා කරුන් ලැබුවා. මේ වන විටත් ප්‍රතිචාර 60කට අධික සංඛ්‍යාවක් අප වෙත ළඟා වී තිබෙනවා. ඊට අමතරව ආයෝජකයන් කීප දෙනෙකුම හඳුනාගෙන ඔවුන් සමග මූලික සාකච්ඡා පවත්වා ඔවුන්ගේ ව්‍යාපෘති යෝජන ලබා ගැනීමටත් ඒවායේ යෝග්‍යතාවය සලකා බැලීමටත් කටයුතු කරමින් සිටිනවා. ඒ අනුව විදේශීය ආයෝජකයන් හරහා තිරුකුණාමලය ප්‍රදේශයේ ඇමරිකානු ඩොලර් මිලියන 100ක පමණ ආයෝජනයකින් සංචාරක හෝටල් වෙළඳ මධ්‍යස්ථාන හා පරිපාලන ගොඩනැගිලි වලින් සමන්විත යොට් මරීනා නිකේතන වරායක් ගොඩනැගීම සඳහා මහා පරිමාණ ව්‍යාපෘති යෝජනාවක් කැබිනට් මණ්ඩලයට යොමු කර තිබෙනවා. මේ මගින් මේ රටේ සංචාර කර්මාන්තයේ විශාල වශයෙන් දියුණුවක් ඇති කර ගැනීමටත් විදේශ විනිමය ඉපයීම වැඩි කර ගැනීමටත් නව රැකියාවස්ථා උත්පාදනය කර ගැනීමටත් හැකියාව ලැබෙනවා ඇති. ගරු මන්ත්‍රීතුමනි, මඩකළුව චෙංකල්ලරි ප්‍රදේශයේ ඇමරිකාන් ඩොලර් මිලියන 297ක ආයෝජනයකින් සීනි කිරිස හා කොම්පෝස්ට් පොර නිෂ්පාදනයට අදාළ මහා පරිමාණ ඒකාබද්ධ මිශ්‍ර කර්මාන්ත ව්‍යාපෘතිය සඳහා විදේශීය ආයෝජකයන් යෝජනාවක් අප වෙත ලැබී තිබෙනවා. පහුගිය කතාවල්දී කානු ගැන, මැෂින් ගැන, වෝකු ගැන විතරක් කතා කරපු මන්ත්‍රීලා ඒකාබද්ධ විපක්ෂයේ මේවා තේරුම් ගත්තොත් හොඳයි. දැනටමත් ඒ පිළිබඳ මූලික සාකච්ඡා කීපයක් පවත්වා තිබෙනවා. එමගින් ඍජු හා වක්‍ර රැකියා අවස්ථා 2000කට අධික සංඛ්‍යාවක් ජනිත කිරීමටත් අපේක්ෂා කරනවා. මෙවැනි මහා පරිමාණ ආයෝජන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කිරීම තුළින් ජාතික ආර්ථික වර්ධන ඉහළ නැංවීම මගින් රටට දැඩෙන කාර්යභාරයක් ඉටු කිරීම මගේ අපේක්ෂාවයි. නමුත් ගරු මන්ත්‍රීතුමනි, පසුගිය වසර පුරාවට මා ලැබූ අත්දැකීම් අනුව ආයෝජකීන් වෙත අවශ්‍ය පහසුකම් සැලසීමට පවතින රාජ්‍ය යාන්ත්‍රණය තුළ තවමත් නොයෙක් බාධක දක්නට තිබෙනවා. මෙරටට පැමිණ ආයෝජකයාට තව මුදල් ආයෝජනය කරනවාට වඩා වැඩි වෙහෙසක් ඉඩම් නිරවුල් කර ගැනීම, අවශ්‍ය මූලික අවසර ලබා ගැනීම හා වෙනත් ප්‍රසම්පාදන කාර්යයන් සඳහා දැරීමට සිදු වී තිබීම අවාසනාවට කරුණක්. මේ මූලික අවශ්‍යතා සලසා ගැනීම සඳහා වැඩි වෙහෙසක් සහ දීර්ඝ කාලයක් ගත කිරීමට සිදුවුවහොත් ආයෝජකයන් අධෛර්යමත් වීම සිදු විය හැකි යන්න මාගේ විශ්වාසයයි. නමුත් මා මිත්‍ර මංගල සමරීර ගරු මුදල් ඇමතිතුමා මෙවර සිය අයවැය කතාවේදී මේ අඩුපාඩුව මගහරවා ගැනීම සඳහා ආයෝජකයන්ට අවශ්‍ය සියලුම කටයුතු එකම කවුළුවකින් එක අවස්ථාවක් කර ගැනීමට යෝජනා කර ඇති වන් ස්ටොප් ෂොප් සංකල්පය මා ඉහිතා ඉහලින් අගය කරනු. මේ මගින් ඉතා කෙටි කාලයක් තුළ ආයෝජකයන්ට තම ආයෝජන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කර ගැනීමට අවස්ථා සලසාගත හැකි වුවහොත් එය ඔවුන් දිරිමත් කිරීමට හේතුවක් වෙනවා ඇති. අප අමාත්‍යාංශය මධ්‍ය පරිබාණ ව්‍යවසායකයන්ට අතහිත දීමට සියවැර ණය යෝජනා ක්‍රමය ඇමති මණ්ඩලයේ අනුමැතියෙන් පසු මුදල් අමාත්‍යාංශය සමග සාකච්ඡා කළා. මෙම ණය යෝජනා ක්‍රමයේ ඉදිරියේදී 2017 වර්ෂයට මුදල් අමාත්‍යාංශය ගොඩනගා ඇති පොලිස් සහනාධාර ණය යෝජනා ක්‍රමයේ වූ ව්‍යවසායකත්වය සමග ශ්‍රී ලංකාවක් යන වැඩසටහන සමග සම්බන්ධතාවය ඇතිකොටගෙන ක්‍රියාත්මක කරමින් කෘෂිකර්මාන්තයේ ඵලදායිතාව ඉහළ නැංවීම හා වාණිජකරණයට පහසුකම් සැපීමත් කෘෂිකාර්මික කාර්යයන් සඳහා යන්ත්‍ර සූත්‍ර භාවිත දිරිගැන්වීම සඳහාත් පාසල් ළමුන්ගේ ආරක්ෂාව තහවුරු කරන පාසල් බස් රථ සේවාවකට 86 බස් රථ ලබා ගැනීමත් සූර්ය බලශක්තිය නිවෙස්වලට ලබා ගැනීමටත් කුකුල් මස් නිෂ්පාදන දියුණු කිරීම සඳහාත් දීවර පශු සම්පත් මල් වගාව ගෙවතු වගාව ලුහු ඉංජිනේරු මුද්‍රණ සංචාරක ව්‍යාපාරය අත්කම් ඇඟලුම් තොරතුරු තාක්ෂණය වැනි ක්ෂේත්‍රවල කර්මාන්ත දියුණු කර ගැනීම සඳහාත් මාධ්‍ය උපකරණ මිලදී ගැනීම සඳහාත් පොලී රහිතව නිවාස සම්පූර්ණ කර ගැනීම සඳහාත් 50%ක පමණ වූ පොලී සහනයක් සමග ලබා දෙනු ඇත. තවද අමාත්‍යාංශයේ පහත අංශ කෙරෙහි 2018 වර්ෂයේ මූලධන ප්‍රතිපාදන ආයෝජනය කිරීමේදී විශේෂ අවධානය යොමු කිරීමට නියමිතය. යටිතල පහසුකම් මේ මගින් ප්‍රවේශ මාර්ග බෝක්කු පාලම් වැව් ඇලවේලි ඇතුළු වාරි පහසුකම් ප්‍රාදේශීය නගරාශ්‍රිත පොදු වෙළඳසැල් ප්‍රජාශාලා ක්‍රීඩාංගණ ආදිය ගොඩනැගීම අවධානය යොමු කරනු ඇති. පාරිසරික සංචාරක ස්ථාන කළමනාකරණය හා ප්‍රවර්ධනය මේ හරහා සංචාරක ස්ථාන ආශ්‍රිත පොදු වෙළඳසැල් සංචාරක ස්ථාන ආශ්‍රිත හස්තකර්මාන්ත මධ්‍යස්ථාන භෝජනාගාර නැරඹුම් වේදිකා විශේෂ සංචාරක ස්ථාන ආශ්‍රිත ව්‍යවසායක සංවර්ධන ක්‍රියාකාරකම් ආදිය ගැන අවධානය යොමු කරනු ඇත. ජාතික ආහාර නිෂ්පාදන ප්‍රවර්ධනය මිරිදිය මත්ස්‍ය පිරිසැකසුම් කර්මාන්ත එළවලු පළතුරු ධාන්‍ය සැකසුම් කර්මාන්ත ආදිය ගැන අවධානය යොමු කරනු ඇත. சமூக கிருஷி வியாபார கர்மாந்த் இதிரி வெந்த இசும் சகித வாணிஜ வகா பீஜா ரோபண திரவிய நிஷ்பாதன அவசியதா பதன பாதக கண் கண்ணே பிட்ட கிருஷி நிஷ்பாதன சந்தா அவதானியம் கொர்ணுவேத் கர்மாந்த கம்மான அத்தியந்திர பேஷகர்ம விசித்திரு வளம் தவ நிஷ்பாதன லோக நிஷ்பாதன ஆதியகன் அவதானியம் கொர்ணுவேத் ஏத அம்ச கிரியாத்மக கிரீமட முதல் அமாத்தியாசே ஆசீர்வாதே அமாத்தியாசே லபாதன் லெச மா கௌரவே நில்லா சீட்டனோ மீட்டு அமத்தரோ மா யோஜனா கருணியே கரு கரு முதல் அமத்துவாகே ஹா முதல் அமாத்தியாசே லேகத்துவாகே ஆசீர்வாதே மத மே அமாத்தியாசேட சபே சங்கவர்தனே வகீம் ராமு அத்துல சித்திமின் ரட்டபுரா விசிராயத்து நொய்குத் அஹிம்சக ஜனதா ஜீவத்தன கம்மல்ட் அதி பிரவேச மார்கியாஹி அதி நொதியூனு மட்டமே அதி வெல்பாலம் போக்குஹா ஏதண்டுவனி தய வெனுவட்ட ஆரக்ஷக பாலம் கொடநகீமட்ட அவசிய பிரதிபாதன மேமாத்தியாசர் ஹரஹா லபாதன் லெசை மே பிரமுகாத்திய மத இட்டுகர்தனமேன் இல்லா சிட்டிமி கரு மந்திரி துமணி மகே அமாத்தியாசர் அயத்வத்தியன ஏகம ஆயத்தனே ஸ்ரீலங்கா ஹதிவிம அதிகாரியாய் மெத்தெக் திஸ்டிக்க கீபேகட் பவனக் சீமாவை திபுண மேம அதிகாரிய காரியான் ஹா சேவாவன் தீப வியாத்த மட்டமின் புழு கிரீம் சந்தா அவசிய நீதிமய கட்டியு சிதுக்கர திபெனவா கனகாட்டுவட கருணா பிரசன்ன ரணத்துங்க மகதா ஹதுவிம அதிகாரிய பஸ்மாஹிர பலாத்த பவனா கெனத்தியன வக பசுவா யமக்கமக நொதன கதா கிரீம எதுவா நொக்கலியுத்தியான மகே மாதையாய் ஹதுவிம அதிகாரிய பிவாப்த கல்லத்தியனவா அலுத் கசட் நிவதனேக்கு முழு ரட்டம ஆவரண வேண ஆக்காரேட் ஏ வகே மேம ஆயத்தனே ஹரஹா தனட அதிகரு ஜனாதிபத்துமன்கே காரியாலய மெஹவீமேன் கிரியாத்மக்கிரண ஜாதிக ஆஹார நிஷ்பாதன சங்கிராமே வெடசட்டஹண்ட் திதா தாஹத்தே சிறு திதா சிஸ்ஸ தக்வா சம்பந்த கிரியாக்காரி மெஹவராக் இட்டுக்கரும் லபனம் ஏடத்தை மேம் வர்ஷேதி மத்தியகாலீன போக வகா சந்தா பல லக்ஷியாக் ஜந்தாத்திர பிதாதி மே வியாபுத்தியாக் கிரியாத்மக்கரும் லபுவா இதிரி காலேதி திவேனே கொய்பவுல் திசத்தா பன்சியாக் இலக்கரகமீன் ஹரித சவிய நமீன் விசேஷித குஷிகார்மிக் வெடசட்டானா கிரியாத்மக கிரீமட்டு யோஜித்தாய் ஏ வகேம காபினிக போகிற மெட்ரிக் டோன் அணுதா நிஷ்பாதனே கர பாய்த்தேட் யமு கிரீமட்டாத் கம்மிரி சாதிக்கா கராபு புவா குர்துயனி போக போகப்பல ராட்டே அவசியதாவே சரள அனுபதி பல லக்ஷ அட்டகட அதிக பிரமாணியாக நிபதியமட்டாத் படேரு வகாவனி போக வகா கிரீமட்டாத் ஸ்ரீலங்கா ஹதுவிம அதிகாரி ஹரஹா ஏதாஹார நிஷ்பாத சங்கிராம ஜாதிக்கு வெடசட்டான்ட்டு சமகாமீவ இதிரி வாச துணேதி கிரியாத்மக கிரீமட்ட சலசும் கருத்திபெனோம் ஸ்ரீலங்கா ஹதீம அதிகாரியத் லபாதேன்லாத ருப்பியால் மில்லியன சீயக பிரதிபாதன மகின் திவீன ஹெக்டேர் துந்தாக் பவன் பாஞ்சு சங்கரக்ஷன் வியாபூதி காபனிக போர் நிஷ்பாதன வெசட்டான் குய் பவுல் லங்கா சிட்டிமே வெசட்டான் வார்ஷிக கிரியாத்மக் கிர்ணோ கரு மந்திரி துமணி திவேனே பிரதான திஸ்ட்ரிக் நமேக விசேஷ சங்கர்தன வியாபூதி கிரியாத்மக கிரீமட்ட மகே அமாத்தியாசியட் பெவரீதி பெனோ மேவா கிரியாத்மக வெண்ணே அமாத்தியாசியட் வெங்கல்ல தியன் முதல்வலின் நெவே பிரசன்ன ரணவீர மகாத்மியா அமாத்தியாசியட் திய வியங்கல்ல தியன பிஎன் ஹயசிய எக்கசிய பனஹயம் பெதலா ஆசனேக்கட் மெஷிமகமே கானது பெதன்ன புல்வாங்கியல மோட கதாவாக்கியுவா நமுத் மகே அமாத்தியாசிய மே திஸ்ட்ரிக் வர சங்கர்தனே கரன்னே ஜாதிக மட்டமின் சலசூமேன வியாபூதி ஏவா சம்பந்தீகரணி கிரீம் அர்ஹா அகமத்துமாகே அமாத்திய அகமத்துமா யடத்தே வெண்ணன் பிரதிபாதன வலின் மே அமாத்தியாசிய விஷால் வியாபூதி கர்ணவாயாதி ஏ சதா சூசு வியாபூதி ஹதுநாகினியம் சலசூம் கிரீம் சம்பந்தேன் கிரீம சம்பந்தீகரணா மெஹேவியம் சந்தா மத்தியம பிராதேசிய சங்கர்தன மண்டலியா நெகனீர் பிராதேசிய சங்கர்தன மண்டலியான மண்டல தேக்க ஸ்தாபித்தகரன் துரு கேபினெட் மண்டலி அனுமதிய பரிதி பிராதேசிய சங்கர்தன ஏகக தேகாட்சி விமாத்தாசியார்த்தே கிரியாத்மக வேணும் மா மொழியின் சந்தகங்கள பரிதி ஜாதிக ஆர்த்திக வர்தனி இலக்கரகத் மகாபரிபாண சங்கர்தன வியாபூத்தின் கீபேக்கோ
இது அமத்துமா தாவ வினாடி திகாத்தியனோ வினாடி திகாத்தியனோ தாவ
கிரியாத்மக கிரியமட்ட அபேட்சா கரண அத்தர எம சம்பந்தீகரணம் மெம ஏகக தேகமகின் சிது கேரணும் எஹிதி ஆயோஜகேண்ட அவசியம் மூலி கேட்டல் பாசுக்கம் அப்பயசின் சப்பையாதி ஏது வேணும் இசை ஆயோஜகேண்ட அவசியம் எத்தல் பாசுக்கம் சப்பியும் சந்தாத் பிரதிபாதன மேற ஆயவேன் அபேட்சா கிருதி வேணும் மட கருணாக்கள் பொத்துமா வினாடி தேக் கடிபுற தென்ன நோய்க்கு விவேச்சன திபுணா ஏவட உத்தர தென்ன அவசியாய் ஏகட வேணும் காலே தென்ன கரு மந்திரி துமணி தேதா தாத்த வருஷேதி பிராதேசிய சங்கர்தனை சந்தா விமாத்தாசல் லபித்துவிடன் ருப்பியால் மில்லியன் எக்கசிய பணாக்கணி சீபித்த முதலா එමගින් දිවයිනේ ප්‍රදේශ ගණනාවගේ ඇත්තල පාසුකම් සංවර්ධන ව්‍යාපෘති 102ක් ක්‍රියාත්මක කර තිබෙනවා. ආසන 15කට වැඩි ප්‍රදේශයේ. නමුත් මේ මුදල් ඇත්තටම වෙන් වුණේ විශේෂ ව්‍යාපෘතිවල ඇත්තල පාසුකම් සංවිධානය කිරීමට. එවැනි ව්‍යාපෘති ඒ කාලය තුල වුණ නැති නිසා වර්ෂයේ අවසානයේදී හදිසි පියවරක් ලෙස මේ මුදල් වලින් අපි ආසන 15කට වැඩි ප්‍රදේශයක වැඩ කරා. ඒ අතර කැලණිය ආසනෙත් වැඩ කරා. ඒ අතරේ ප්‍රසන්න රණවීර මහත්තයාගේ ඒ ගමෙත් වැඩ කරා. එතුමා ඒ ගමේ වෙච්ච වැඩ ගැන විතරක් දැනගෙන මෙතන මැසිවිලි නැගුවා. මේ අමාත්‍යාංශයේ වැඩ කරේ එතුමාගේ ගමේ විතරයි කියලා. එතුමා හිතා පටු මානසිකත්වයකින් තමයි විවේචනය ගෙනාවේ. නමුත් අපි රට පුරාවට තිබුණ 14ක් වූ මුදලෙන් ප්‍රයෝජන ගත්තා. ලබන වසරේදීත් ප්‍රාදේශීය සංවර්ධන සහ ප්‍රාදේශීය ආර්ථික ශක්තිමත් කිරීමට සූසු වැටසටහනක් හා ව්‍යාපෘති යෝජනා මුදල් අමාත්‍යාංශයේත් අනුමැතිය ඇතිව රට පුරා ක්‍රියාත්මක කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. ඒ සඳහා අවශ්‍ය ප්‍රතිපාදන ලබා දීමටත් මුදල් අමාත්‍යාංශයේ දැනටමත් එකඟ වී තිබෙනවා. කලින් කතා කර මන්ත්‍රී ගරු මන්ත්‍රීවරු අතරින් මා උත්තර දීමට සුදුසියයි කියලා හිතනවා. ප්‍රසන්න රණතුංග මහත්මයා හදවිම ගැන ප්‍රකාශ කරා, බටහිරටත් හදවිම ගෙනාවා කියලා. නමුත් ඒ ගැසට් එක එතුමා කියවලත් නැහැ. ඒ ගැසට් එක අනුව හදවිම පළාත් දිස්ත්‍රික්ක 7කට සීමා වූ හදබිම අපි මුළු රටම ආවරණය වෙන අයුරු ක්‍රියාත්මක කිරීමටයි අලුත් ගැසට් පටියක් ගෙනාවේ, ගැසට් පත්‍රයක් ගෙනාවේ. ඒක එතුමාට දැන ගැනීමට මම කියන්න කැමති. එතුමාත් කිව්වා, ප්‍රසන්න රණවීරත් කිව්වා බඩු බෙදනවා කියලා. අපි බඩු බෙදන්නේ නැහැ. මම දන්නවා ප්‍රසන්න රණවීර මන්ත්‍රීතුමා ඒ ආසනේ අරක්කුනම් බෙදනවා. නමුත් අපි බඩු බෙදීමක් නෙවෙයි කරන්නේ. අත් වශයෙන්ම අමාත්‍යාංශයේ ඉතිරි මුදල් වලින් අපි මුදල් අමාත්‍යාංශයේ අවසර අරගෙන ස්වයං රැකියාවලට ආධාර දීමක් කරගෙන යනවා. එතෙන්දී සමහරු මැෂින් ඉල්ලනවා, සමහරු වෙන වෙන උපකරණ කට්ටල ඉල්ලනවා. අපි ඒ ආකාරයට අවශ්‍යතාවයන් අනුව ඒවා සපයා දෙනවා. ඒක ඉතා කෙටි කාලයකදී කරපු හින්දා සමහර වෙලාවට මුළු රටම ආවරණය කිරීමට හැකියාවක් අපට කෙටි කාලයේ මුදල් අපතේ නොයෑමට ක්‍රියාකර නිසා අපි සීමිත ප්‍රදේශවල කිරීම සිද්ධ වුණා. ඊළඟට අපි ඒ මුදල් වලින් බඩු බෙදුවා පමණක් නෙවෙයි, මැෂින් ස්වයං රැකියා පමණක් නෙවෙයි, නිවාස අලුත් වැඩියා කර ගැනීමට අවශ්‍ය නිවාස භාණ්ඩ ආදිය, ගොඩනැගිලි ද්‍රව්‍ය ආදියත් බෙදුවා. ඊළඟට එතුමා දැනගෙන කතා කරේ නැහැ, ප්‍රසන්න රණතුංග මන්ත්‍රීතුමා මේ රජය කරන වැඩ ගමවල් සංවර්ධනය කරන්න. එතුමා කතා කරේ 2015ට කලින් කරපු දේවල් පමණයි. නමුත් අපේ අගමැතිතුමාගේ අමාත්‍යාංශයේ සිද්ධ වෙච්ච ප්‍රධාන ව්‍යාපෘති තුන සෑම ගමකටම 105ක් ගානෙ වෙන් කරා. ඊට පස්සේ සෑම ආසනයකටම මිලියන 20ක ව්‍යාපෘති ගෙනව සංවර්ධනයට. ඒවා තාමත් කෙරෙහි යනවා. වර්ෂෙන් වර්ෂයට ඒවා ඉදිරියට වැඩි දියුණු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඊට පස්සේ ප්‍රසන්න රණතුංග මහත්මයා කිව්වා මහින්ද රාජපක්ෂ සමයේ ජල ගැලවීම් තිබුණේ නැහැ කියලා. එතුමා හිටිය ජීවත් වුණේ කොළඹ. එතුමා බටහිර මහැමති වුණාට ගම්පා හිටියේ නැහැ. මම කැලණිය බාර ගන්නකොට දවස් දෙකක් ඇස්සම කැලණිය යට වෙනවා. අපි මං කැලණිය බාර ගත්තට පස්සේ අපේ ආණ්ඩුවෙන් තමයි ඇලවල් ටික සුද්ධ කරලා නායක හමුදාවේ 600ක් යොදවලා දැන් මේ වැස්සට කැලණිය යට වෙන්නේ නැහැ. ඒ තත්ත්වයට ප්‍රදේශ දියුණු කරේ අපි මිසක් මහින්ද රාජපක්ෂ නෙවෙයි. ඒක එතුමා ඉතා පැහැදිලිව දැනගන්න ඕනේ. ඊළඟට උදේගවන්පිල මන්ත්‍රීතුමා කරපු කතාව මේක මට අදාළ නැහැ. එතුමා පහර දුන්නේ තනිකරම එතුමාගේ කලින් හිටපු නායකතුමාට වෛරයෙන් කතා කරා. නමුත් එතුමා මන් දැක්කා වෛරයෙන් කතා කරන ගමන් ගෝඨාභය රාජපක්ෂගේ සපත්තු දෙක මේ ඇමතිතුමාට ලොකු වැඩේ කිව්වා. නමුත් මන් දැක්කා ගවන්පිල මන්ත්‍රීතුමා කරේ ගෝඨාභය රාජපක්ෂගේ සපත්තු දෙක ලෙවකාපු එක. එතුමා ගෝඨාභය රාජපක්ෂ කරපු හැම දෙයක්ම අදිටක්සේරුවකින් කතා කරා. මට හිතා ගන්න බෑ මේ පුද්ගලයා මේ විශ්‍රාමික ලුතිනන් කර්නල් කෙනෙක් ගැන මෙච්චර අදිටක්සේරුකින් කතා කරද්දී අපි ගැන කොහොම කතා කරනවද ඇද්ද කියලා මට හිතා ගන්න බෑ. එතුමා කිව්වා කුණු ගෝඨාභය කුණු කළමනාකරණය කරා කිව්වා. එතුමා දන්නේ නැහැ ගෝඨාභය රාජපක්ෂ කුණු ගැන කුණු ව්‍යාපෘතිය රට ගහනකොට කොළඹ මීතොට මුල්ලේ කුණු කන්දේ උස තිබුණේ මීටර් 15යි. ගෝඨාභය රාජපක්ෂ කළමනාකරණය කාලය ඇතුළත මීටර් 45ක් වුණා. අපේ ආණ්ඩුවට පස්සේ තව මීටර් 3කින් වැඩි වුණා. එතකොට ගෝඨාභය රාජපක්ෂේ කලවණාකරණය ගැන ඒක සංසන්දනය කරා නම් එතුමාට අවබෝධයක් ගන්න පුළුවන්.
ගරු ඇමතිතුමා කැටියෙන් අවසන් කරන්න
බැහැ. මට විනාඩි දෙකක් දෙන්න. මේ ප්‍රශ්නවලට උත්තර දීම ඉතා වැදගත්. කොළඹ කුණු තත්ත්වය කොළඹ කුණු තියෙන්නේ ටොන් 700ක් පමණයි. ටොන් 750ක් පමණ. ගෝඨාභය රාජපක්ෂගේ ලේකණවල දුන්නේ ටොන් 1500ක් කියලා. එතකොට ඒ කුණු වලට මුදල් වියදම් කරා. එතුමාගේ කාලයේදී තිබුණට වඩා දෙගුණයක් ඒවට මුදල් වියදම් කරා. අබාන් සමාගමේ 3000කට පඩි ගෙව්වා. ආණ්ඩුවෙන් ගෙව්වා. නමුත් ඇත්ත වශයෙන්ම මේ සමාගම යොදවලා තිබුණේ 1500ක් පමණයි. මේ ආකාරයට කුණු මාෆියාවකින් ගෝඨාභය රාජපක්ෂ මුදල් හම්බ කරපු හැටි මම එතුමලට මතක් කරලා දෙන්න කැමතියි. ඊට අමතරව ප්‍රසන්න රණවීර මැතිතුමා කියපු දේ උත්තර නොදුන්නොත් මම එතුමාට සාධාරණ ඉෂ්ට කරන්නේ නැහැ. එතුමා මගේ ජීප් එක ගැන කතා කරා. මම එතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා තාමත් අර ප්‍රාදේශීය සභාවක മന്ത്രി කෙනෙක් වගේ පුෂ් බයිසිකලෙන් යන කතා කරන්න එපා. ඇමති කෙනෙක් යන ජීප් එකක් මේ ඇමතිලා ඔක්කොම යන ජීප් ඒවා මිලියන 35ට තිබුණ ඉස්සර මේ ආණ්ඩුව ආපු කාලේ 42යි. ඉතින් ඒ ජීප් තමයි හැමෝම ගත්තේ මං විතරක් නෙමෙයි. මගේ කාර් එක රිපයර් කරන්න මිලියන 10ක් එතුමා දන්නේ නැහැ. මම ඇමති වෙලා මාස 10ක් දිව්වේ මගේ ජීප් එකෙන්. මාස 10කට පස්සේ තමයි මට ආණ්ඩුවෙන් වාහනයක් දුන්නේ. මගේ කාර් එක රිපයර් කරන්න ආණ්ඩුවෙන් දීපු මිලියන 10ක් ගියා කිව්වා. ඒ කාර් එක තාමත් ගරාජ් එකේ මාස 10ක්. මම ඒ කාර් එකෙන් එක දවසක් කැබිනට් එකට ගියා එච්චරයි. එතකොට ඒවට ඒ රජයේ තියෙන වාහන ඒව නඩත්තු කරනවා ඒවට අපට දොස් කියන්න එපා. ප්‍රසන්න රණවීර මහත්තයා ප්‍රාදේශීය සභාව ගිය විදියට ඇමති කෙනෙකුට එන්න බෑ අමාත්‍යාංශයකට. ඒක එතුමා තේරුම් ගන්න ඕනේ. ඊළඟට එතුමා කිව්වා එතුමාට ගණන් හදන්න බෑ. අමාත්‍යාංශයට වෙන් කළා තියෙනවා කිව්වා නඩත්තු වලට මිලියන 970ක්. නඩත්තු වලට නෙමෙයි සම්පූර්ණ මුදල. වෙන් කළා තියෙන්නේ මේ වර්ෂයේ මිලියන 970යි. ඒකෙන් රිකරන්ට් ඒ කියන්නේ රිකරන්ට් කියන්නේ පුනරාවර්තන මිලියන 352යි ප්‍රාග්ධන මිලියන 618යි. ඉතින් එතකොට 618න් අපි වැඩ කරනවා. එතකොට නඩත්තු කරන්න මිලියන 352යි. එතුමා කිව්වා අමාත්‍යාංශයට වෙන් කරලා තියනවා කියලා කුලීහා නඩත්තු ගෙවන්න. ඉතින් කුලීහා නඩත්තු අමාත්‍යාංශයේ ගෙවන්න ඕනේ ප්‍රාදේශීය සභාවක් විදියට ඒව මෙහෙ කරන්න බෑ. අපි කුලී ගෙවනවා අපේ අමාත්‍යාංශ ගොඩ නැගිල්ල අපි කුලියට ගත්තා වර්ගඩියට රුපියල් 200යි අපට යන්නේ 160යි අර කොමන් ඒරියාස් වලට පොදු ඒරියාස් වලට රුපියල් තව 30ක් ගියාම 200ක් පමණ. නමුත් රජයේ ගොඩ නැගිලි අපි ගත්තා නම් සුහුරුපාය සෙත්සිරිපාය ඒ වගේ වර්ගඩියකට රුපියල් 300ක් අය කරනවා. එතකොට අපි මේ පුද්ගලික ඉඩම ගොඩ නැගිල්ලක් ගත්තට ඒකේ රජයට අපි අහිතකර දෙයක් කළා නැහැ. ඒ වගේ පසුබිම දැන් නැතුව එතුමා කතා කරගෙන තේරෙනවා එතුමා තාමත් ප්‍රාදේශීය සභා මට්ටමින් තමයි මේව ගැන කල්පනා කරන්න කියලා. ඉතින් ඊළඟට එතුමා කිව්වා බඩු බෙදුවාට ඡන්දහක්
නැහැ කියලා. කාලේ ප්‍රශ්නයක් තියෙනවා ගරු ඇමතුමා.
පුළුවන් නම් බඩු බෙදනවා මහින්ද රාජපක්ෂට ගිහිල්ලා හම්බන්තොට වරායක් ගහන්න පුළුවන් නම් ඡන්ද ගන්න. එයාට හම්බන්තොට එයාපෝට් එකක් හදන්න පුළුවන් නම් ඡන්ද ගන්න. අපි ඉතින් අපේ ආසනවල පුළුවන් දෙයක් කළා අපි ඡන්ද ගන්නවා. හැබැයි අපි ප්‍රසන්න රණීර වගේ අරක්කු බෙදන්නේ නැහැ. අපි ඒ කරන වැඩවලින් සතපහක්වත් කොමිස් ගහන්නේ නැහැ. අපි මිලියන 150 හරි 500 හරි වේදම් කරා නම් ඒකේ 7-5ක වංචාවක් කරන්නේ. අන්න ඒක එතුමා මතක තියා ගන්න ඕනේ. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි.